புத்தகத்தின் பெயர் நாட்பெரும் புலவர்கள், அத்தியாயம் 4, நக்கீரர். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. பக்கம் எண் 72. பிறப்பும் வளர்ப்பும். பாண்டிய நாடு என்பது மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்களும் கீழ்கரை பிரதேசமும் சேர்ந்த நிலப்பரப்பாகும். அதனை படைப்பு காலந்தொட்டே மேம்பட்டு வந்த பழங்குடியினரான பாண்டியர் என்னும் அரசர்கள் ஆண்டு வந்தார்கள். பாண்டிய நாட்டில் சிறப்புற்ற மலை புதியம், சிறப்புற்ற நதி வையை, தலைநகர் மதுரை. அந்நகர் பீடுமிக்க மாடங்களையுடைய பழம்பதியாகும். தமிழ் மொழியை பரப்புவான் வேண்டி ஆலவாய்ப்பெம்மானும் செவ்வேலும் உட்பட மாபெரும் புலவர்கள் சங்கமிருந்து தமிழ் ஆராய்ச்சி செய்தது அம்மதுரையிற்தான். வற்றாத வளம் பெற்ற வையை பேராற்றின் கரையில் இன்றும் தன் பண்டை பெருமை குறையாது சிறப்புற விளங்கும் அம் மாநகரில் கடைச்சங்கமிருந்த காலத்தில் பைந்தமிழ் புலவர் ஒருவர் இருந்தார். அவர் ஆசிரியர் என்ற முறையில் பலருக்கு கல்வி போதித்தமையின் கணக்காயர் என வழங்க பெற்றார். அவர் செய்த நத்தவமே உருவெடுத்தாற்போன்றும் தமிழ்தாயின் செல்வ குழந்தை என எக்காலத்தவரும் புகழத்தக்கவாறும் தமக்கு ஒப்பாரும் இக்காரும் இல்லை என பெயர் பெற்று ஒல்காப்புலமையோடு வாழப் பிறந்தவர் என யாவரும் புகழ்ந்து கூறத்தக்கவராறும் குமாரர் ஒருவர் அவருக்கு பிறந்தார். கீரன் என்பது அவரது இயற்பெயர். அவர் பெரும் புலவராய் திகழ்ந்த காலத்து அறிஞர் பலர் சிறப்பு பொருளை உணர்த்தும் இதை சொல்லாகிய நா என்பதனையும் ஆர் விகுதியையும் அவரது பெயரோடு சேர்த்து நக்கீரனார் என அழைப்பார் ஆயினர். அவர் தக்க வயதடைந்து தமிழ் புலமை குறைவர பெற்றவுடன் மதுரையில் நடந்து வந்த கடைச்சங்கத்து புலவருள் ஒருவராக சேர்ந்தார். பின்னர் நாள் செல்ல செல்ல அவரது பேராற்றலைக் கண்டு வியந்த புலவர்கள் அவரை தங்கள் தலைமை புலவராக ஏற்று போற்றினார்கள். நக்கீரனுடன் 49 புலவர்கள் கடைச்சங்கத்தில் இருந்து தமிழ் ஆராய்ந்தனர் என்பர். மேற்கோள் துவக்கம். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தாமே மந்தியம் என்ப. மேற்கோள் முடிவு. எடுக்கப்பட்ட நூல் தொல்காப்பியம். நக்கீரனும் குயக்கொண்டானும். நக்கீரர் மதுரையில் வாழ்நாளில் கொண்டான் என்ற பெயருடைய குயவன் ஒருவன் இருந்தான். அவன் ஆரிய மொழியில் பெரும் புலமை எய்தினவன், மிக்க செருக்குற்றவன், தன்னேரில்லா தலைவன் என்று தன்னை நினைத்து கொண்டவன். அவன் எப்போதும் தமிழ் மொழியினை இழித்து கூறுவதிலேயே கண்ணுங்கருத்துமாயிருந்தான். அவன் வன்மையுற்றவன் என்று எண்ணிய மக்கள் பலர் அவன் அகந்தையை அடக்க வன்மையற்று இருந்தனர். அவன் ஒரு நாள் பட்டி மண்டபம் ஏறி, வடமொழி மிக்க சிறப்புடையது, தமிழ் அத்துணை சிறப்புடையதன்று என்று தமிழை இழித்து கூறினன். அப்போது அவ்வழியே சென்ற நக்கீரனார், வடமொழியே தமிழை சிறப்புடைய மொழி என ஒப்புக்கொள்ளுகின்றது, தமிழை இகழ்ந்துரைத்த நின்னை வடமொழியாலே இறக்குமாறு கூறுகிறேன், அது நின்னை இறக்கச் செய்யாதாயின் தமிழ் இழிந்ததே என்று கொள்கை என்று கூறி. மேற்கோள் துவக்கம். முரணில் பொதியின் முதற்புத்தேல் வாழி பரண கபிலரும் வாழி அரணிலா ஆனந்த வேட்கையான் வேட்கோ குயக்கொண்டான் ஆனந்தன் சேர்ச்சுவாகா. மேற்கோள் முடிவு என்று பாடினார் நன்மாறன். அவன் இளவந்திகை பள்ளியில் துஞ்சியமையின் பிற்காலத்தே இளவந்திகை பள்ளி துஞ்சி நன்மாறன் என வழங்க பெற்றான். அம்மன்னன் அக்காலத்திருந்த முடியுடை மூவேந்தரினும் சிறப்புற்று விளங்கினான். தமிழுக்கு தாய் போன்றவன், அரசர்க்குரிய உத்தம இலக்கணங்களை பெற்றவன். செங்கோலன் தன் அளியன். அவனது அரண்மனை இரவலர்க்கு தாய் வீடு போன்று இருந்தது. பாண்டியன் வருவார்க்கும் போவார்க்கும் வரையின்றி கொடுத்து வந்தமை தமிழ்நாடெங்கும் பரவியது. பல பெரும் புலவர்கள் அவனை பாடி பரிசில் பெற்று ஏகினர். அவனிடம் சென்ற புலவர்கள் அவன் நற்குணங்களை வியந்து பாடினர். இவ்வாறு சென்று பாண்டிய நட்பை பெற்ற புலவர்கள் மதுரை மருதன் இளநாகனார், காவிரி பூம்பட்டினத்து காரி கண்ணனார், வடம வண்ணக்கண் பெரிய சாத்தனார் என்போர் ஆவர். நன்மாறனை சென்று காண நக்கீரன் விருப்பம் கொண்டார். விரும்பிய விதமே கண்டார். அவர் அருமை பெருமைகளை நன்குணர்ந்த பாண்டியன் அவரை வரவேற்று நல் விருந்து அளித்தான். அவர் பெரிதும் மனமகிழ்ந்தார். அவர் தமது மகிழ்ச்சி தோன்ற அரசனை புகழ்பவராய் மேற்கோள் துவக்கம். சிவபிரான் ஆனேற்றை வெற்றியாக உயர்த்தியவன். அழல் போலும் விளங்கிய சடையினை உடையவன். நீலமணி போலும் திருமிடற்றை உடையவன். வளராமன் கடற்கண்ணே வளரும் சங்கை ஒக்கும் திரு நிறத்தை உடையவன். கொலையை விரும்பும் கலப்பையை ஆயுதமாக கொண்டவன். பனைக்கொடியை உடையவன். திருமால் கழுவப்பட்ட அழகிய நீலமணி போலும் திருமேனி உடையான். வானுர ஓங்கிய கருடக கொடியை உடையவன். வென்றியை விரும்புவோன் செவ்வேல் நீலமணி போலும் நிறத்தையுடைய மயிற்கொடியை எடுத்தவன். மாறாத வெற்றியை உடைய அம்மயிலாகிய ஊர்தியை உடையவன். இதுவரை கூறப்பட்ட நால்வரும் உலகத்தை பாதுகாப்பவர். முடிவு காலத்தை செய்யும் வலியினையும் தோல்வி இல்லாத நல்ல புகழினையும் உடையவர். இவர்களுள் நீ விலகுதற்கரிய வெகுச்சியார் சிவபிரானை ஒப்பை, வலியாற் பலராமனை ஒப்பை, புகழாற் பகைவரை கொல்லும் மாயோனை ஒப்பை, கருதியது முடித்தலான் முருகனை ஒப்பை. இவ்வாறு அல்லவரை ஒத்தலான் நினக்கு எவ்விடத்தும் அரியனவும் உளவோ. ஆதலால் இறப்போர்க்கு பெறுதற்கரிய அணிகலன்களை பெரிதும் வழங்கி யவனர் நல்ல குப்புயிர்கொண்டு வரப்பட்ட குளிர்ந்த நறுநாற்றத்தை உடைய தேரலை பொன்னாற் செய்யப்பட்ட புனைந்த களத்தின் கண்ணே ஏந்தி நாதோறும் ஒல்லிய வளையலை உடைய மகளிர் ஊட்ட மகிழ்ச்சிமிக்கு இனிதாக நடப்பாயாக. வென்றியால் உயர்ந்த வளை உடைய மாற அழகிய இடத்தையுடைய வானத்தின் கண்ணே நிறைந்த இருளை போக்கும் வெய்ய கதிரை உடைய ஞாயிற்றை ஒப்பவும் மேலை திக்கில் தோன்றும் குளிர்ந்த கதிரை உடைய பிறையை போலவும் இவ்வுலகத்தோடு கூட நின்று நிலை பெறுவாயாக. மேற்கோள் முடிவு என்று பொருள்படத்தக்க அரும்பா ஒன்றினை திறம்பட பாடி வியந்தார். பின்னர் அவர் தெளிந்த நீராற் சூழப்பட்ட உலக முழுவதையும் பிற வேந்தர்க்கு பொதுவாதலின்றி தமக்கே உரித்தாக ஆண்டு வெண்கொற்ற குடையால் நிலச்செய்த ஒரு தன்மையை உடையோர்க்கும் இடையாமத்தும் நண்பகலும் துயிலானாய் விரைந்த செலவை உடைய விலங்குகளை படுக்க கருதி செல்லும் கல்வி இல்லாத ஒருவனுக்கும் உண்ணப்படும் பொருள் நாளி. உடுக்கப்படுபவை இரண்டே பிறையெல்லாம் ஒக்குமாதலால் செல்வதத்தாற் பெரும் பயனாவது கொடுத்தல். செல்வத்தை யாமே நுகர்வேம் என்று கருத்தின் தவறுவன பல என்று பொருளை அமைத்து சிறந்த பாடலை பாடினர். இவ்வாறு நக்கீரர் திறம்பட பாடிய பாக்கள் பாண்டியனை மகிழச் செய்தன. அவர் நக்கீரரின் தலைமை பெருக்கையையும் பரந்த சிந்தையையும் விரிந்த நோக்கத்தையும் நன்குணர்ந்தான். அகமலர முகமலர்ந்தான். தன்னோடு நக்கீரரை உடன் உண்ணச் செய்து அவர் மனம் மகிழுமாறு பரிசில் பல நல்கினான். புலவர் அரசனது தளரா கொடைத்திரத்தை வியந்து கொண்டாடி அவனை பலவாறு வாழ்த்தி விடை பெற்று சென்றார். என்னே நக்கீரர் பெற்ற பெருமை! கலவியலுக்கு உரை கண்டமை. மதுரையில் கோவலன் கொலை உண்டதும் பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்ததும் மதுரை எரி உண்டதும் ஆய இந்நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் இளஞ்செழியன் பட்டம் எய்தினன். அக்காலத்து வானமும் பொய்த்து வட்கடமும் மிக்கது. அதனால் தமிழ்ச்சங்கம் நடைபெறவில்லை. அரசன் புலவர்களை கூவி அழைத்து வாருங்கள், நமது நாட்டில் பஞ்சம் அதிகரித்ததால் யான் உங்களை காப்பாற்ற இயலாத நிலையில் உள்ளேன். நாடு வட்கடத்தால் பெரிதும் அல்லலுறுகின்றது. ஆதலின் உங்களுக்கு பிரியமான இடங்களுக்கு சென்று பஞ்சம் நீங்கிய பின்னர் நாட்டை அடைக என்றான். புலவர்கள் அதற்கிசைந்து வேறு நாடுகளில் பூக்கனர். நாட்கள் கழிந்தன, மாதங்கள் மறைந்தன, ஆண்டுகள் சென்றன. பின்பு நாடு மழிய மழை பெய்தது, வளஞ்சிறந்தது, வட்கடமும் தொலைந்தது. அப்போது அரசன் நூல் வல்லாரை கொணர்க என ஏவலரை எப்பக்கமும் ஏவினன். அவர்கள் எந்த திசைகளிலும் சுற்றி திரிந்து, அரசே, எழுத்ததிகாரமும் சொல் அதிகாரமும் யாப்பதிகாரமும் வல்லாரை தேடிக் கொணர்ந்தோம், ஆயின் பொருளதிகாரம் வல்லாரை காண்கிலேம் என்று கூறினர். ஏவலர் கூற்றை கேட்ட காவலன் பெரிதும் மனங்கவன்று, என்னை எழுத்தும் சொல்லும் யாப்பும் ஆராய்வது பொருளதிகாரத்தின் பொருட்டன்றே, பொருளதிகாரம் பெறவில்லையாயின் இவை பெற்றும் பயனில்லையே, என் செய்வோம் என்று கூறி ஏங்கி நின்றான். பக்கம் எண் 80, அத்தியாயம் 4 தொடரும்.